الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين. واتقوا الله ربكم سرا وعلانيه، اما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولمن خاف مقام ربه جنتان. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குதுபா புரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டறமே சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபவு சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளும் மாறுபாடியும் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவா வைத்திருக்கு. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். முஸ்லீம்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த வகையிலே நாம் வாழக்கூடிய நாட்டுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையினுடைய 70வது சுதந்திர தினமாக இருக்கிறது. 1948 ஆண்டு இது போன்ற ஒரு மாதம் 4ஆம் திகதி எங்களுடைய இலங்கை நாடு ஆங்கிலேயரிலிருந்து சுதந்திரம் அடைந்த நாடாக இருக்கிறது. எனவே அந்த சுதந்திரம் என்பது வெறுமனே இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இனத்தினுடைய சுதந்திரம் மாத்திரம் அல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, எங்களுடைய ரப் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய கலாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய நபி ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய மனைவி பிள்ளைகள் இனபந்துக்கள் தாய் சாப்பன் உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, நாங்கள் வாழக்கூடிய நாட்டுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே கண்ணீர் வடித்தார்கள். ஏன் தான் வாழ்ந்த நாடு, தான் பிறந்த நாடு, அந்த நாட்டின் மீது பற்றிருக்க வேண்டும் என்பதை ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டினார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அந்த முஸ்லிம் தம்மை மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களையும் பற்றி சிந்தித்து வாழ வேண்டியவனாக ஒரு முஸ்லிம் இருக்கின்றான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக இருக்க முடியாது, அவன் ஒரு பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் அல்ல, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை ரஹமத்தாக இருந்தது. பறவைகள், பூச்சி புழுக்கள், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே முன்னால் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள் நாட்டுக்காக வேண்டி செய்த சேவைகளின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் தலைநிமி இந்த நாட்டில் இருக்கிறோம். இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் நீத்தவர்களை, உயிர் துறந்தவர்களை தேச பக்தர்கள் நடிப்பார்கள். எந்த அளவென்றால் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக போராடி அதற்காக வந்து தியாகம் செய்து உயிர் நீத்த முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். தேச பக்தரை அழைப்பார்கள். அந்த பக்தர்களே சிலர் எங்களுடைய முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள். தோப்பூரை சேர்ந்த ஷேக் முகமது என்று சொல்லக்கூடியவர், அதே போல மீரா ஹசை சம்மாந்துறையைச் சேர்ந்தவர், முகமது சலாம் பட்டி உடையாறு குச்சவெளியைச் சேர்ந்தவர், அபுபக்கர் ஈசா சம்மாந்துறையைச் சேர்ந்தவர், இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி தம்முடைய உயிரை நீத்தவர்கள். இவர்களுக்கு தேச பக்தர்கள் அழைப்பார்கள். நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். எனவே முன்னர் வாழ்ந்த எங்களுடைய சமுதாயம் இந்த நாட்டுக்காக வேண்டி நிறையவே தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் சுதந்திரமாக இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலங்கை என்ற நாட்டை உலக படத்திலே பார்க்கின்ற போது ஒரு சிறிய ஒரு நாடாக இருக்கும், எங்களால் இனம் கண்டுகொள்ள முடியாது அந்த அளவு சிறிய நாடாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய பணக்கார நாடுகள், பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்ட நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு வந்து போனால் மீண்டும் வர தூண்டுகின்ற அளவுக்கு இங்கே உள்ள வளங்கள், இங்கே உள்ள தோற்றங்கள், இங்கே உள்ள செழிப்புகள் இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, இத்தகைய சுதந்திரங்களை, இத்தகைய நிம்மதிகளை நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டோம். இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாடு எமக்கு என்ன செய்தது என்பதை விடவும், இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்தது என்பதை விடவும், இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பயணம் செய்வதற்கு அழகான சிறை இருக்கிறது, நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது தொழுவதற்கு அழகான ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது படிப்பதற்கு அழகான ஒரு பள்ளிக்கூடம் பாடசாலை இருக்கிறது, எங்களுக்கு சுகாதாரம் பண்ணுவதற்கு வைத்தியம் செய்வதற்காக வந்து வைத்தியசாலைகள் இருக்கின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இந்த உலகத்திலே நன்மைக்காக நிறையவைகளை விதைத்து விட்டு போனார்கள். இமாமுன் அஸ்ராபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கத் மாத கௌமுன் வமா மாதத் ஃபலாயிலுஹும், சில சமுதாயம் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த நல்லமல்கள் மௌத்தாக இல்ல, அவர் செய்த நல்லமல் ஹயாத்தாகி கொண்டிருக்குது. அவர் கட்டி போட்ட பள்ளிகளில் மக்கள் தொழுகிறாங்க, அவங்க கட்டி போட்ட பாடசாலையில மக்கள் படிக்கிறாங்க, அவங்க கட்டி போட்ட செய்து போட்ட தெருக்கள்ல மக்கள் ஓடுறாங்க, பயணம் செய்யறாங்க, அவங்களுக்கு நன்மை போய்கொண்டே இருக்குது. நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எங்களுடைய பெயர் இந்த உலகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியதற்காக வேண்டி, ஒவ்வொரு நாள் எங்களுடைய கபருக்கு நன்மைகள் வர வேண்டியதற்காக வேண்டி, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பேசப்பட்டு என்பது வெறுமனே பேசிய கீதத்தை பாடுவதால், பேசிய குடியை வாகனத்திலே கட்டி விடுவதால், எங்களுடைய தெருக்களிலே கட்டி விடுவதால் மாத்திரம் பேசப்பட்டு வழியாகாதே, மாறாக பேசப்பட்டு என்பது இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் ஆனாலும் நீங்களும் நடக்க வேண்டும். இந்த நாட்டு வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த அரசாங்கம், இந்த நாடு எங்களுக்கு நிறையவே சலுகைகளை வாங்கிக் கொண்டிருக்கிறது, ஏராளமான சலுகைகளை எங்களுக்கு சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலவச கல்வி இந்த நாடு எங்களுக்கு வழங்கின மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது. பாடசாலை முதல் பல்கலைக்கழகம், பல பட்ட படிப்புகள் வரை இலவசமாக கல்விகளை இந்த அரசாங்கம் எங்களுக்கு புகட்டிக் கொண்டிருக்கிறது. சுகாதார சேவை, எத்தனை வைத்தியசாலைகள், ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யார் இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, புற்று நோய்க்கென்று மகரகமிலே தனியான ஒரு வைத்தியசாலை, இந்த நாட்டு மக்களுக்காக குஷ்டரோக நோயாளிக்கு தனியான ஒரு வைத்தியசாலை மட்டக்களப்பு மாந்தியிலே, அதே போன்று
ஆயுர்வேத ஆராய்ச்சியிலே, நாவின்னையிலே, அரசியல் சுதேச வைத்தியசாலை, ராஜசேயிலே போன்ற முக்கியமான வைத்தியசாலைகளை நிறுவி இந்த நாடு எங்களுக்கு சுகாதாரத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாடை முதலாவதாக போர்த்துகீயர்கள் ஆண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாடை ஒல்லாந்தர்கள் ஆண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். ஆங்கிலேயரும் இருந்த அந்த நாடு சுதந்திரம் அடைந்து 70வது ஆண்டை இன்னும் 2 நாளில் அடைய இருக்கிறது. எனவே அந்த நாள் சுதந்திர தினத்தை நினைவுபடுத்த வேண்டிய நாள். பெருமனே, அரசு அலுவலர்கள் மாத்திரமல்ல, பாடசாலைகள் மாத்திரமல்ல, எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டுக்காக அவனை நிறையவே சேவை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதார ரீதியாக சேவை செய்திருக்கிறார்கள், அரசியல் ரீதியாக சேவை செய்திருக்கிறார்கள், தேசிய பாதுகாப்பு ரீதியாக, மருத்துவத்துறை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, இப்படி பல துறையிலே அவர்கள் நிறைய சேவைகள் செய்திருக்கிறார்கள். பொருளாதார ரீதியான சேவை எடுத்து நோக்கினால், இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக முஸ்லீம்கள் வகித்த பங்கு எவராலும் மறுக்க முடியாது. அன்றாதப்புற ஆட்சி காலம் முதல் சர்வதேச வணிகத்தை, இந்த வியாபாரத்தை, இலங்கையில் உள்ள வியாபாரத்தை சர்வதேச அளவிலே கொண்டு செல்வதற்காக முஸ்லீம்கள் நிறைய பங்களிப்பு செலுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்றாதப்புற ஆட்சி காலத்திலே நடைபெற்ற படையெடுப்புகளின் போது பாதிக்கப்பட்ட கால்வாய்கள், குளங்கள், அதே போன்று பாதிப்படைந்த அந்த விவசாய நடவடிக்கைகளை மீள கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்ட நிதி வெளிநாட்டு வருமானத்தின் மூலமாக பெறப்பட்டது. வெளிநாட்டு வியாபாரத்தினூடாக, வணிகத்தினூடாக பெறப்பட்டது. இந்த வணிக வியாபாரத்தின் லாபத்தை அதிகமாக ஈட்டு தந்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே இலங்கை மாணிக்க கற்களுக்கு, மாணிக்கம் கற்களுக்கு பிரபலியம் பெற்ற ஒரு நாடு. இந்த மாணிக்க கல்லை சர்வதேச அளவுலே கொண்டு சென்றவர்கள் இலங்கையில உள்ள முஸ்லீம்கள் என்பது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, கிறிஸ்துக்கு பின் 10வது நூற்றாண்டில் அல் பெரூனி எழுதிய கிதாபுல் ஜமாஹிர் பி மாரிஃபத்தில் ஜவாஹிர் என்ற நூலின் இலங்கையின் இரத்தின கல்பட்டி எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, அரசியல் பங்களிப்பையும் இந்த நாட்டுக்காக முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள். இலங்கை அரசியல் முஸ்லீம்கள் அன்றாதப்புற ஆட்சி காலம் முதல் இன்று வரைக்கும் இலங்கை அரசியலிலே நிறைய பங்காற்றியிருக்கிறார்கள். இலங்கை பாராளுமன்றத்திலும் அமைச்சரவைகளும் முஸ்லீம்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றார்கள். இவைகள் யாவும் முஸ்லீம்கள் இலங்கை வரலாற்றில் ஆரம்ப காலம் தொற்று இன்று வரைக்கும் இருந்து வருகிறார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. தேசிய பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பு எடுத்து நோக்கினாலும், கோட்டை அரசிலும் கஞ்சி அரசிலும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பங்களிப்பு நல்கிய முஸ்லீம்களின் பெயர்கள் பதியப்பட்டுள்ளது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்டி மன்னனான 1வது விமல தர்ம சூரியன் ஆட்சி காலத்தில் கரையோர பாதுகாப்புக்காக, கரையோர பாதுகாப்புக்கான தளபதியாகவும் பிரதான கட்டளையிடும் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்ட ஒருவர் முஸ்லீம். அவர் என்ன செய்கிறார், போர்த்துகேயரால் ஒரு முறை கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படுகின்ற போது அங்கிருந்த அரசன் என்ன செய்தான் என்றால், 5000 வெள்ளி நாணயங்களை வழங்கி அந்த ஒரு முஸ்லீமை விடுவிப்பதற்காக முன்வந்தார். ஏன் காரணம் என்றால், முஸ்லீம்கள் அந்த அளவு நம்பிக்கை நாணயம் மிக்கவர்களாக நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக. கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அது மாத்திரமல்ல, கண்டியின் இறுதி மன்னன் வரைக்கும் முஸ்லீம்கள் இலங்கை தேசிய ராணுவத்திலே இறுதியாக 1810 வரை இலங்கை தேசிய ராணுவத்திலே 850 முஸ்லீம்கள், முஸ்லீம் வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. எனவே இதுவெல்லாம் நாம் நடந்துவிட முடியாது. அது மாத்திரமல்ல, மருத்துவத்துறை எடுத்து பாருங்கள். இலங்கை யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள். இது தனிப்பெருமை முஸ்லீம்களுக்குரியது. கண்டி அரசின் யூனானி மருத்துவத்துறை மிகவும் சிறப்புற விளங்கியது. இலங்கையின் கரையோர நகரங்களான கொழும்பு, காலி, மாத்தறை போன்ற பகுதிகளில் ஒல்லாந்தர்கள் நிறுவியிருந்த அந்த வைத்திய சாலைகளில் வைத்தியர்களாக அன்று கடமையாற்றியவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள். 1791 மீராலபே மேத்தியால், ஷேக் மறைக்கார், ஷேக் லெப்பை போன்றோர் இந்த வைத்திய சாலைகளிலே மருத்துவர்களாக கடமையாற்றிருக்கிறார்கள். இந்த யூனானி மருத்துவம் இலங்கையின் பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்ற ஒரு துறையாகவும் மிகப்பெரிய ஒரு கூறாகவும் இது இந்த நாட்டிலே விளங்கி வருகிறது. இந்த நாட்டுக்கு
யூனானி மருத்துவத்தை கொண்டு வந்தவர்கள் முஸ்லீம்கள். வரலாற்று ஆசிரியர் கலாநிதி லோவனாரா, அதாவது வரலாற்று ஆசிரியர் ஒருவர் லோனா தேவராஜா ஒரு தகவலை தருகின்றார். அதாவது தம்பதிரிய மன்னன் இரண்டாம் பராக்கிரமபாக அவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் 1236 முதல் 1270 வரைக்கும் அவர் இந்த நாட்டை ஆட்சி செய்தார். அந்த காலப்பகுதியிலே 22 ஆட்சி ஆண்டில் அவருக்கு பேச முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. பேச முடியாத ஒரு பார்சி வியாதியை போன்ற ஒரு நோய் ஏற்படுகிறது. அப்போது அவருக்கு வைத்தியம் செய்வதற்காக அரசரின் வேண்டுகோளின் பேரில் டெல்லி சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலிருந்து ஒரு மருத்துவர் வரவழைக்கப்பட்டு அவரினூடாக அதாவது யூனானி மருத்துவம் இலங்கையிலே பரவியதாக இன்னும் ஒரு செய்தி சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லார்களே, இலங்கையிலே இப்படி முஸ்லீம்கள் நிறைய பங்காற்றிருக்கின்றார். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி இந்த நாட்டுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக சீனாவுக்கு சென்ற அவர்கள் இலங்கைக்கும் வந்ததாகவும் இலங்கை அரசனுக்கு இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்ததாகவும் அறிஞர் சித்திலபை அல் கியா அல் பாக்கரி எனும் நூலை ஆதாரம் காட்டியிருந்திருக்கின்றார். இந்த அழைப்புக்கு கௌரவம் அளித்து அன்றிருந்த இலங்கை மன்னன் இஸ்லாத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தவும் முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு தனியான பள்ளியை நிறுவவும் அவருடைய அனுஷ்டானங்களை செய்யவும் அனுமதி அளித்ததாகவும் அந்த வரலாறு கூறுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இது இந்த நாட்டுக்காக அவனை நாங்கள் செய்யக்கூடிய நிறைய பங்களிப்புகள் இருக்கின்றன. இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களான நீங்கள் நடக்க வேண்டும். இந்த நாட்டுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளைக்காக அவன் இந்த நாட்டிலே போயா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போயா தினத்திலே, அந்த விடுமுறை தினத்திலே என்ன செய்கின்றார்கள், எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் கூட அவருடைய அலுவலகங்களை அப்படியே விட்டுவிட்டு அந்த நாளை அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு அவனை கொடுக்கப்பட்ட ஒரு விடுமுறை, அதை நாங்கள் பயன்படுத்தாமல் நாங்கள் தொழில் அலுவலகங்களில் இருந்து விடுகின்றோம். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே இந்த நாட்டிலே நிறைய சலுகைகளை எங்களுக்கு இந்த அரசாங்கம் தந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த நாளை மறுநாள் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் அந்த சுதந்திர தினம். அந்த தினத்திலே எங்களுடைய தேச பற்றையை வெளிப்படுத்துங்கள். நாட்டின் மீது நாங்களும் அக்கறை உள்ளவர்கள். இதற்காக அவனின் நாட்டை நாங்கள் நேசிக்கின்றோம். நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளே பல நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வது கடமையாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த விடயத்தை செய்து கொள்வதோடு அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களை விரும்பிய விரும்பாமல இன்னொரு வாரத்திலே எங்களை தேர்தல் வந்தடைய இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, நிறைய விடயங்களை நான் பேசவில்லை, சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். தேர்தல் காலங்களை வைத்து எங்களை பிரித்து விடாதீர்கள். தேர்தல் காலங்கள் வருகின்ற போது எங்களுடைய சமுதாயம் பிரிந்து போகிறார்கள். அல்லாஹ் தஆலா நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறார். உங்களை சிலரை விடவும் அல்லாஹ் மேமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே ஆட்சியாளர்கள் குடிமக்கள், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன் என்று அல்லாஹ் ஒரு படித்தரத்தை வைத்திருக்கிறான். எல்லோரும் பணக்காராக இருந்துவிட்டால் அந்த பணக்காரைய பணத்தை யாருக்கு கொடுப்பது? எல்லோரும் ஏழைகளாக இருந்துவிட்டால் ஏழைகளுக்கு யார் உதவுவது? எல்லோரும் படித்தவர்கள் அறிஞராக இருந்துவிட்டால் அந்த அறிஞர்களுடைய கல்வி யாருக்கு கற்றுக் கொடுப்பது? அதனால் எல்லோரும் இந்த உலகத்திலே குடிமக்கள் அல்ல, சிலர்களை ஆட்சியார ஆக்க வேண்டும். அல்லாஹ் நிர்வாக கட்டமைப்பு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, நாங்கள் எல்லோரும் அவனுடைய அடிமை. இது மிகப்பெரிய ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகம் ஒரு நாள் நாளை மறுமையில் எங்களுக்கு விசாரிக்கப்படும். இதற்கு கீழால் சின்ன சின்ன நிர்வாகங்களை நாங்கள் செய்வோம். இது எல்லாவற்றையும் அல்லாஹுக்கு முன்னால் நாளை மறுமையிலே நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே நிர்வாகம் என்ன ஒன்று இருக்கிறது, ஓட் பண்ணுவது எங்களுடைய வேலை, ஆட்சியை கொடுப்பது எடுப்பது அல்லாஹினுடைய வேலை. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் அரசன் மட்டுமில்ல, அரசர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அரசன். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா,
அல்லாஹ் நாடியவிருந்து ஆட்சியை கலக்கி எடுக்கிறான்.
இவருக்கு ஒரு புத்துவம் கிடைச்சிட்டா, ஒரு பதவி கிடைச்சிட்டா, அவங்க அதை விட்டு நீங்க மாட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நீ விலகினாயே இல்லையோ, நீ ராஜினாமா பண்ணினோ இல்லையோ, உன்னை புத்துவத்திலிருந்து கலட்டுவேன், உன்னை ஆட்சியிலிருந்து நான் கலட்டுவேன் என்றதா சொல்கிறான். ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இன்னும் ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சி என்பது, இந்த பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இதுல யாரும் குறைவு செய்துவிடக்கூடாது. எனவே பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் மக்களோடு நல்ல முறையை நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷர்ர ரியாயல் ஃபுத்தமா, உங்களிலே மிகவும் கெட்டவர்கள் யார் என்றால் மக்களோடு கடுகடுப்பாக நடக்கக்கூடியவர்கள். எனவே பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நிர்வாக பொறுப்பாக இருக்கலாம், ஏனைய சொசைட்டிகளுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஏனைய ஜனாசா கமிட்டியுடைய பொறுப்பாக இருக்கலாம், பைத்துல் மால் பைத்துல் ஜகாத்துடைய பொறுப்புகளாக இருக்கலாம். அந்த பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் மக்களோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும். மக்களுக்கும் ஒரு உள்ளம் இருக்குது என்பதை புரிந்து பேச வேண்டும், புரிந்து நடக்க வேண்டும். எனவே மக்களோடு நல்ல முறையில் நடப்பது ஒவ்வொரு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த பொறுப்புதாருடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் எங்களுடைய ஒற்றுமையை தீர்வு குறைந்துவிடக் கூடாது. ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு இபாதா. ஒற்றுமை இல்லாமல் போனால் ஒரு ஆயுதத்தை நாங்கள் இழந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாமல் போனால் எங்களுடைய சக்தியை நாங்கள் இழந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாமல் போனால் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் இழந்த மாதிரி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, பேரு வருடத்தில் ஒரு முறை வரலாம், அல்லது இரண்டு வருடத்தில் ஒரு முறை வரலாம், ஆனால் அது வந்து போய்விடும். எங்களுடைய ஒற்றுமை எப்போதும் இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்போதும் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தி விட்டு பொதுவாக நினைவு கொண்டு வருகிறேன். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு மனிதர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு ஜமாத்தும் இன்னொரு ஜமாத்தும் அல்ல, ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பமும் அல்ல, ரெண்டு மனிதர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரெண்டு நபர்களுடைய அமல்களையும் அல்லாஹ் வானுலகத்துக்கு மலக்குமாக மூலமாக அந்த அமல் போகாது. எப்போது உறவாகிறாங்களோ, எப்போது சலாஞ்சலி பேசிக் கொள்றாங்களோ, அது வரைக்கும் அவருடைய அமல் அவர்களோடு தான் இருக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை மிக முக்கியமானது. இந்த காலத்துல மிக முக்கியமாக நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நாவால எல்லாத்தையும் பேசிவிட வேண்டாம், உள்ளத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசிவிட வேண்டாம். அப்படி பேசினால் சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். எனவே உள்ளத்துல வரக்கூடியதுல நல்லதை புரட்டி பேசுங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, இந்த நாவு இருக்குதே கிட்டத்தட்ட 50-60 கிராம் இருக்கும், ஆனால் 50-60 கிலோ கிராம் இடைவெளிய முழு உடம்பையும் கொண்டு நரகுல தள்ளக்கூடிய இன்னைக்கு ஒரு பஜார்ல குழப்பமா? காரணம் இந்த நாவுதான். நிர்வாகத்தை செய்யலாதா? காரணம் இந்த நாவுதான். ஒரு நல்லா இருந்த குடும்பம் ஒன்று கலையுதா? காரணம் இந்த நாவுதான். கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, எனவே இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒற்றுமைகளை எப்போதும் பேணிக் கொள்ளுங்க. வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எப்போதும் அந்த அல்லாஹ்வை பயந்து அந்த ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்துவானாக. குறிப்பாக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டேன், அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதாவது நாளை மறுநாள் இறங்கிய 70வது சுதந்திர தினம், அந்த தினத்திலே எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நாங்களும் பேசப்பட்டுள்ளவர்கள், நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே நாங்கள் இந்த நாட்டை நேசிப்போம், நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவாக நடப்போம். நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் மௌத்தான எங்களுடைய பேர் செலுகின்ற அளவுக்கு நல்ல அமல்களை இந்த உலகத்திலே ஹயாத்தாக்கி விட்டு மௌத்தாகுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்வை பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்வை ஆக்கிக் கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு நேரங்களையும் எங்களுக்கு பொருத்தமான நேரங்களாக ஏற்றுக்கொள்வாயாக.